ஸ்வத்ரயாஸ்வதர்மோ விகுணக பரதர்மாஸ்வனுஸ்திதாஸ்வதிதம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம். பிறிது ஒருவனது கடமையை ஏற்று அதை பக்குவமாக செய்வதை விட முறையாக ஆற்றாவிட்டாலும் கூட தனது சுய கடமைகளில் ஈடுபட்டிருப்பது மிகச்சிறந்ததாகும். ஒருவனது இயற்கைக்கேற்ப விதிக்கப்பட்ட கடமைகள் என்றுமே பாவ விளைவுகளால் பாதிக்கப்படுவதில்லை. பொருளுரை: பகவத்கீதையில் ஒவ்வொருவரது தொழிற்கடமையும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. முந்தைய பதங்களில் விவாதிக்கப்பட்டிருப்பது போல அந்தணன், க்ஷத்ரியன், வணிகன், சூத்ரன் இவர்களது கடமைகள் குறிப்பிட்ட இயற்கை குணங்களுக்கு ஏற்ப விதிக்கப்பட்டிருக்கின்றன. வெறுமனே பிறரது கடமைகளை ஒருவன் நகல் செய்யவே கூடாது. இயற்கையாகவே சூத்திரர்களால் செய்யப்படுகின்ற விதமான செயல்களால் கவரப்படுபவன் பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட தன்னை பிராமணன் என்று செயற்கையாக பறைசாற்றிக் கொள்ளக்கூடாது. இந்த விதமாக ஒவ்வொருவனுக்கும் தனது சுய இயற்கைக்கு ஏற்பவே செயல்பட வேண்டும். எந்த செயலும் இழிவானதல்ல, பரமபுருஷனுடைய தொண்டில் ஆற்றப்பட்டார். ஒரு பிராமணின் தொழில் கடமை நிச்சயமாக சத்துவகணத்தில் இருக்கின்றது. ஆனால் இயற்கையில் சத்துவகணத்தில் இல்லாத ஒருவன் வெறுமனே பிராமணின் தொழில் கடமைகளை நகல் செய்யக்கூடாது. சத்ரியன் அல்லது ஆள்பவனுக்குரிய பல கொடூரமான விஷயங்கள் இருக்கின்றன. பகவானுக்கு திருப்தி செய்வதற்காக ஒருவன் செயல்பட வேண்டும். உதாரணமாக அர்ஜுனன் ஒரு சத்ரியனாக இருந்தான். மறுதரப்புடன் போர் புரிய அவன் தயங்கிக் கொண்டிருந்தான். ஆனால் கிருஷ்ணருக்காக இத்தகைய போர் நடத்தப்பட்டால், முழுந்தர் கடவுளுக்காக செய்யப்பட்டால் எழுந்துவிடும் பயத்திற்காக அவசியம் எதுவும் இல்லை. வியாபார களத்தில் கூட ஒரு வியாபாரி பெறுவதற்காக, லாபம் பெறுவதற்காக சில சமயம் பல பல பொய்களை செல்ல வேண்டி இருக்கின்றது. அவன் அவ்வாறு செய்யாவிட்டால் லாபம் பெற முடியாது. சில சமயங்களில் ஒரு வியாபாரி கூறுகின்றான், இறந்தருமே வாடிக்கையாளரை, உமக்காக லாபம் அமைப்பாக நான் இருக்கின்றேன் என்று. ஆனால் லாபம் பெறாமல் எந்த ஒரு வியாபாரியும் இருக்க முடியாது என்பதை ஒருவன் அறிய வேண்டும். எனவே தான் லாபம் பெறுவதில் ஒரு வியாபாரி கூறுவனால் அது சாதாரணமான பொய்யாக கருதப்பட வேண்டும். ஆனால் ஒரு வியாபாரி பொய்களை சொல்வதே இன்றியமையாததாக இருக்கும். ஒரு தொழிலில் ஈடுபட்டிருப்பதால் அந்த தொழிலை விட்டுவிட்டு தான் ஒரு அந்தரனுடைய கடமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணக்கூடாது. இது சிபாரிசு செய்யப்படவில்லை. தனது செயலால் முழுந்தர் கடவுளுக்கு ஒருவன் தண்டு செய்வானால் அவன் சத்ரியனாகவோ வைசியனாகவோ சூத்திரனாகவோ இருக்கிற ஒரு பொருட்டல்ல. பல்வேறு விதமான யாகங்களை செய்கின்ற அந்தனர்களும் கூட இத்தகைய விழாக்களின் மிருகங்களில் சில சமயங்களில் பலி கொடுக்கப்படுவது அவசியம் என்பதன் காரணமாக சில சமயங்களில் மிருகங்களை கொல்ல வேண்டியிருக்கும். அதுபோலவே தனது சுய கடமையில் சத்ரியன் ஒரு எதிரியை கொண்டால் அதில் பாவமும் எதுவும் இல்லை. மூன்றாவது அத்தியாயத்தில் இந்த விஷயங்கள் மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு மனிதனுக்கும் எங்கே அல்லது முழுந்தர் கடவுளுக்கான விஷ்ணுவிற்காக செயல்பட வேண்டும். சுய புல நுகர்வுக்காக செயல்படும் எதுவுமே சிறைப்படுத்தலுக்கு காரணமாக அமைகின்றது. தான் பெற்றுள்ள இயற்கை குணத்திற்கு ஏற்ப ஒவ்வொருவனும் செயலில் ஈடுபட வேண்டும். பரமபுருஷரின் உன்னதமான உன்னத காரணத்திற்காக மட்டுமே தொழில் செய்ய ஒரு முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்பது முடிவு. ஓமஞான திமிராந்தஷ்ய ஞானஞ்சன சலாகையாம் சக்ஷுர்மிளிதம் ஏன தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. சாதுர்வர்ணிய மயா சிருஷ்டம் குணகர்ம உபாதசக. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், மனிதர்கள் கண்டிப்பாக தங்களுடைய குணங்களுக்கு ஏற்ப நான்கு விதமான முறையில் பிரிக்கப்படுகின்றார்கள் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே கூறுகின்றார். கண்டிப்பாக பிறக்கக்கூடிய எல்லா விதமான மனிதர்களுமே, மனித யோனியில் பிறக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகளுமே கண்டிப்பாக நான்கு விதமான குணங்கள் உடையவராகத்தான் இருப்பார்கள். எல்லோரும் ஒரே விதமான குணங்களாக இருப்பதை எதிர்பார்ப்பது சாத்தியமான காரியம் அல்ல. இந்த நான்கு விதமான இயற்கை குணங்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு மனிதனும் இயல்பாகவே நான்கு விதமான கடமைகளில் கவரப்படுவது இயல்பு. இதே செயற்கையான முறையில் சட்டத்திட்டங்களால் நம்மால் கண்டிப்பாக மாற்ற முடியாத ஒரு விஷயம். பிராமணன், வைஷ்யன், சத்ரியன், சூத்ரன் போன்ற நான்கு விதமான வர்ணங்கள் மனித சமுதாயத்தில் என்றும் இருந்தே தீரும். காரணம், மனிதர்கள் அனைவருமே விதவிதமான குணங்கள் மூலமாக கவரப்படக்கூடிய இயல்புடையவர்கள். அது மட்டுமல்ல, கிருஷ்ணர் மிக வெளிப்படையாக சொல்கின்றார், இந்த நான்கு விதமான வர்ணங்களும் பிறப்பின் அடிப்படையில் அல்ல, குணத்தின் அடிப்படையில். பிராமணன் என்பவன் பிரம்மத்தின் மீது நாட்டம் உள்ளவன், முழு முதல் உண்மையை இறுதியில் கடவுள் யார் என்பதை விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உடையவன். சோ, பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட ஸ்ரீல பிரபுபாதர் பொருளுரையில் கூறுகின்றார், சாஸ்திரத்தின்படி ஒரு மனிதன் பிராமணனுக்குரிய காரியங்களால் கவரப்படாத பட்சத்தில் அவனை பிராமணன் என்று கூறுவது சரியான விஷயம் அல்ல. பிறப்பின் அடிப்படையில் மட்டும் ஒரு மனிதன் தன்னை பிராமணன் என்று பறைசாற்றிக் கொள்வது, அதிகாரபூர்வமாக வெளியே தெரிவிப்பது சரியான விஷயம் அல்ல என்பதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் இங்கு ஸ்ரீல பிரபுபாதரும் கூறுகிறார்கள். ஸ்ரீமத் பாகவதத்தில் நாரத முனிவர் ஒரு சுலகத்தில், எத்த லட்சணம் இது புரோக்த, ஒரு லட்சணத்தின் அடிப்படையில் ஒரு மனிதன் பிராமணனா, க்ஷத்ரியனா,
வைஷ்யனா சூத்ரனா என்ற விஷயத்தை தீர்மானிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அது ஆயிரக்கணக்கான வருடங்களாக இந்தியாவில் இந்து மதத்தில் அல்லது சனாதன தர்மத்தின் பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம், பிராமண தன்மை இல்லாத நபர்கள், பிராமண குடும்பத்தில் பிறந்த நபர்கள் செயற்கையான முறையில் தன்னை பிராமணர்கள் என்று அறிவித்ததன் காரணமாக, மற்ற வர்ணத்திலிருந்து தனக்கு மதிப்பை எதிர்பார்த்ததன் காரணமாக இந்த இந்து கலாச்சாரத்திலிருந்து விடுபட்டு பல நபர்கள் கிறிஸ்தவ சமயத்திலும் முஸ்லீம் சமயத்திலும் சேர்ந்த ஒரு துர்கதியான நிலை இருந்ததை நாம் காண்கின்றோம். பிராமணன் என்பவன் தன்னுடைய செயல்களின் மூலமாக, தன்னுடைய குணத்தின் மூலமாக மற்றவர்கள் மதிக்கக்கூடிய அளவிற்கு தானே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காமிப்பதன் மூலமாக மற்றவர்களிடமிருந்து அவனுக்கு மதிப்பு கிடைக்குமே தவிர, மற்றவர்களிடமிருந்து சட்டத்திட்டமான முறையில் அதிகாரப்பூர்வமான முறையில் மதிப்பை எதிர்பார்ப்பவன் பிராமணன் அல்ல. சத்ரியன் இயல்பாகவே மற்றவர்களை பாதுகாப்பதில் ஆர்வம் உடையவன், மற்றவர்களுடைய நன்மைக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு மனோபாவனை உடையவன் சத்ரியன். வைஷ்யன் இயல்பாகவே வியாபாரத்தில் நாட்டமுடையவன், மிக முக்கியமாக பசுக்களை பரிபாலனம் செய்வதையும் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வதிலும் ஆர்வம் உடையவன் வைஷ்யன். சூத்திரனுக்கு இந்த மூன்று விதமான தகுதிகளுமே இயல்பாகவே கிடையாது. அவனுடைய ஒரே தகுதி மற்ற வர்ணத்தவருக்கு கடமைகள் செய்யக்கூடிய தகுதியுடையவன் சூத்திரன். இந்த அடிப்படையில் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்திய மனித கலாச்சாரத்தில் பிராமணன் என்ற பேச்சுக்கே இடமே இல்லை, சத்ரியன் என்ற பேச்சுக்கே இடமே இல்லை, வைஷ்யன் என்ற பேச்சுக்கு இடமே இல்லை. இருந்தாலும் ஜாதியின் அடிப்படையில் நாம் பலவிதமான சங்கங்களை பார்க்கலாம். பிராமணர்கள் சங்கம், தமிழ் பிராமண சங்கம், தெலுங்கு பிராமணர்கள் சங்கம், மத்துவ பிராமணர்கள் சங்கம், இது ஜாதியின் அடிப்படையில் ஏற்பட்ட விஷயம். உண்மையிலே பிராமணனே கிடையாத பட்சத்திற்கு பிராமண சங்கத்துக்கு எங்கு போகிறது? அடுத்து சத்ரிய சங்கம், தமிழ் சத்திரியர்கள் சங்கம், ஆரிய சத்திரியர்கள் சங்கம், அல்லது ஒரு குறிப்பிட்ட விதமான ஜாதிக்கு சத்ரிய ஜாதி. சத்திரியர்களே கிடையாது கண்டிப்பாக சாகரத்தில். காரணம், சத்திரியனுடைய இயல்பான தன்மை மற்றொருடைய நன்மைக்காக தன்னுடைய உயிரை இயல்பாகவே தானாகவே முன் வந்து தியாகம் செய்யக்கூடியவன் சத்ரியன். மனித சமுதாயத்துடைய நன்மைக்காக உழைக்கக்கூடியவன் சத்ரியன். மற்றவர்களை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு சக்தியும் பராக்கிரமும் உடையவன் சத்ரியன். சத்ரியர்கள் உள்ள நாட்டில் எந்த காரணத்தை கொண்டு ஒரு பெண் முதலமைச்சராகவோ பிரதம மந்திரியாகவோ மாறுவது சாத்தியமான காரியமே கிடையாது. அல்லிகள் ராஜ்யம் சூத்திர சமுதாயத்தில் வேண்டுமானால் செயல்படலாமே தவிர சத்ரிய சமுதாயத்தில் செயல்படவே முடியாது. ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் பலவிதமான சத்ரிய வம்சங்களை பார்க்கின்றோம். ரகு வம்சம், சூரிய வம்சம், சந்திர வம்சம் போன்ற பலவிதமான வம்சங்களை பார்க்கலாம். இஸ்வாகு அரசராக இருந்தார், மனு அரசராக இருந்தார், அம்பரீஷ் மகராஜ் அரசராக இருந்தார், யது மகராஜர் அரசராக இருந்தார். ஸ்ரீமத் பாகவதத்தில் வேத கலாச்சாரத்தின்படி ஏதாவது ஒரு பெண்ணை அரசராக எங்கேயாவது படித்து காமிக்க முடியுமா? கிருஷ்ண ரக்ஷியா தேவி அல்லது கிரிதாரி தேவி, ஏதாவது ஒரு தேவிகள் என்னைக்காவது சத்திரியர் அரசராக இருந்தால் நம்ம பார்க்க முடியுமா? வேத கலாச்சாரத்தில் பெண்களை சத்திரிய அரசர்களாகவும் பார்க்க முடியாது, போர் புரிய எந்த ஒரு மனசனும் அனுப்பவும் மாட்டார். அதான் வேத கலாச்சாரம், சத்திரிய கலாச்சாரம். அதுபோல பிராமண கலாச்சாரத்தை பார்க்கலாம். பிராமணர்கள் வந்து அதுபோல பிராமண கலாச்சாரத்தில் முழுவதுமான முறையில் தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்காக மட்டும் அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் பிராமணர்கள். ஸோ பிராமணர் ஒருவர் வந்து வெளியில் போய் ஒரு சத்ரியன்ட்டையோ அல்லது வைஷ்யன்ட்டையோ சூத்திரன்ட்டையோ கிளர்க்காகவோ அக்கௌண்டண்டாகவோ அல்லது சினிமா நடிகராகவோ அல்லது நடிகையாகவோ இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை வந்து வேத கலாச்சாரத்தில் பார்க்கவே முடியாது. சத்ரியனுடைய கடையில், ஒரு வைஷ்யனுடைய கடையில் பிராமணர்கள் உட்காந்து இப்போ அக்கௌண்ட்ஸ் எழுதுறாங்க. கேட்டால் நான் ஐயர், ஐயங்கார், தமிழ் ஐயங்கர், மத்துவ பிராமணர், அந்த ஒரு நிகழ்ச்சியை வேத கலாச்சாரத்தில் பார்க்கவே முடியாது. அதுபோல வைஷ்யன், இன்னைக்கு பலவிதமான வைஷ்ய சங்கங்களை பார்க்கலாம். தமிழ் வைஷ்யர்கள் சங்கம் அல்லது செட்டியார்கள் சங்கம் அல்லது ஆரிய வைஷ்யர்கள் சங்கம், பலவிதமான சங்கங்களை பார்க்கலாம். இவங்க நினைக்கிறாங்க உண்மையில நாம் வைஷ்யர்கள். வைஷ்யன் என்பவன் பாத்திர கடையோ அல்லது பண்டமாற்று கடையோ அல்லது இது போன்ற கடைகளை வந்து வைத்திருக்க மாட்டேன். வைஷ்யனுடைய பிரதானமான தொழில் பசுக்களை ரட்சிப்பது, தானிய வியாபாரம் செய்வார். அவர் தான் வைஷ்யர் வியாபாரி. உண்மையில வைஷ்யன் என்பவன் தானியங்களை உற்பத்தி செய்வார், பசு பரிபாலனம் செய்வார். அவருடைய பெயர் தான் வைஷ்யன் சொல்லி சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, அந்த வைஷ்யனுக்கும் இன்றைய வைஷ்யனுக்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்கு. அந்த வைஷ்யன் தான் உண்டு பண்ணக்கூடிய பொருட்களை, மிக முக்கியமாக பாலையும் தானியங்களையும், அதிலிருந்து உண்டு பண்ணக்கூடிய நவதானியங்களை மற்றும் பணத்தையும், அந்த காலத்துல கோல்டன் காயின்ஸ், தங்க நாணயங்கள்ல பாதியை வந்து கிருஷ்ணருடைய சேவைக்காக உடனே வந்து அர்ப்பணம் செய்வார். அவருடைய பேர் தான் வைஷ்யன். சூத்ரன், சூத்ரன் என்பதையும் இந்த மனித சமுதாயத்தில் இப்போதைக்கு பார்க்க முடியாது. சூத்ரர்கள் கூட கிடையாது இன்னைக்கு சமுதாயத்தில். காரணம், சூத்ரனுடைய குணம் என்னன்னா, பர்ச்சரியாத்மகம் கர்மம் சூத்ர கர்ம சோபாபஜம், தன்னுடைய கடமைய மிக நேர்மையான முறையில மற்ற வர்ணத்தவருக்கு செய்வனுடைய பெயர் வந்து சூத்ரன். மிக பணிவு உள்ளவன், மிக நேர்மையானவன், மற்ற சமுதாயத்தினருக்கு மிக பணிவான முறையில் கடமையை செய்யக்கூடியவன் வந்து சூத்திரன். அப்படிப்பட்ட நபரை கூட இப்போ நம்ம பார்க்க முடியாது. இப்போ இன்றைய மனித கலாச்சாரத்தில் பிராமணர்கள்ங்கிற பேச்சுக்கே இடமில்லை, சத்திரியர்களும் கிடையாது, வைஷ்யர்களும் கிடையாது. ஓரளவிற்கு சூத்திரர்களுடைய காரியங்களை நம்ம செய்கிறோம், நம்மளும் தானே ஒழுக்கமுள்ள சூத்திரன்னு சொல்ல முடியாது, காரணம் நமக்கு ஒன்று பணிவு கிடையாது. ஆனால் பெரும்பான்மையான காரியங்கள் இன்றைய மனித கலாச்சாரத்தில் செய்யப்படக்கூடிய காரியங்கள் வந்து சூத்திரத்தனமான காரியங்கள். நம்ம பெருமையாக நினைக்கக்கூடிய டாக்டர், என்ஜினியர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர், லெக்சரர், இப்போ உள்ள லெக்சரர், ப்ரொஃபஸர், எல்லோருமே வந்து சூத்திரர்கள் தான். யாருமே வந்து சத்திரியர்களோ பிராமணர்களோ கிடையாது. ஓரளவிற்கு பிராமண குணம் இருக்குது விஞ்ஞானிகள்டையும் லெக்சரர்ஸ்டையும், ஓரளவிற்கு அந்த சிந்திக்கக்கூடிய குணம் இருக்குது. அந்த விஞ்ஞானிகள்கிட்ட ஓரளவுக்கு சத்திரி ஓரளவுக்கு பிராமண குணம் இருந்தாலும் கூட அந்த பிராமணத்தன்மை என்பது ஓரளவுக்கு புத்தியை சிந்திக்கக்கூடிய ஒரு திறமையுடைய ஒரு புத்தி சிந்திக்கக்கூடியவன் பிராமணன். இருந்தாலும் அந்த விஷயமும் வந்து வேத கல்வியின் அடிப்படையில் இல்லாமல் சாதாரணமான வெறும் மனக்கற்பனையின் அடிப்படையில் இருப்பதன் காரணமாக பிராமணத்தன்மைன்னு சொல்ல முடியாது. சர்வம் கல் இதம் பிரம்ம, எல்லாமே இறுதியில் பிரம்மம் தான். ஜஸ்ட் ஒரு லைன். இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்வதற்கு கண்டிப்பாக நீ தினசரி வந்து அந்த ஸ்லோகத்தின் அடிப்படையில் நீ சிந்திச்சு பார்க்கணும். நீ பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் எந்த அடிப்படையில் வியாசதேவர் இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கிறார். அது ஒரு ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு, ந ரூபாணி நக்ஷத்திராணி. அந்த இறுதி உண்மைக்கு உருவம் கிடையாது. அந்த இறுதி உண்மையை வந்து உன்னுடைய பேச்சாலோ உன்னுடைய மொழியாலோ நீ வந்து விளக்க முடியாது. எந்த அர்த்தத்தில் வியாசதேவர் வந்து இறுதியான கடவுளுடைய பற்றிய விஷயங்களை வார்த்தைகளால் விளக்கி சொல்ல முடியாதுன்னு சொல்கிறார். அப்போ அந்த பிராமணன் ஞானம் விஞ்ஞானம் அந்த ஞானத்தை தன்னுடைய வாழ்க்கையில் வந்து அவன் நினைத்து பார்த்து அதுக்கு உண்மையான அர்த்தத்தை வந்து கொண்டு வரான். அதுதான் பிராமணனுடைய தொழில். இப்போ முதல்ல சாஸ்திரம் தெரிந்தால்தான் அந்த சாஸ்திரத்தின் அடிப்படையில் உன்னால் வந்து சிந்திக்க முடியும். ஆனால் இப்போ உள்ள பிராமணர்களுக்கு அந்த பிராமண கல்வியே இல்லாதன் காரணமாக, சாஸ்திர கல்வியே இல்லாதன் காரணமாக அவருடைய சிந்தனை முழுவதும் வந்து எதன் அடிப்படையில் இருக்கு? இன்னைக்கு நவீன கால கலாச்சாரத்தில் நமக்கு எந்த விதமான அறிவு கொடுக்கப்பட்டிருக்கோ அதன் அடிப்படையில் இவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறானே தவிர அதன் அடிப்படையில் விஞ்ஞான கல்வியின் வேறு கல்வியின் அடிப்படையில் அவன் சிந்திக்க படிக்கல. அதில் இவனுடைய கல்வியும் இவனுடைய விஞ்ஞான முன்னேற்றத்திற்கும் எந்த விதமான பிராமண தத்துவத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது. காரணம் வேத அறிவு இப்போ உள்ள இந்த நவீன சாஸ்திர அறிவிலிருந்து முழுவதும் வந்து வேறுபட்ட ஒரு அறிவு. நம்முடைய இன்றைய கால அறிவு பொறுத்த மட்டுக்கு வெளிப்புறமான புலன்களுக்கு தான் மிக அதிகமான முறையில் முக்கியத்துவம் இருக்கே தவிர உனக்கு உள்ளுக்கு உள்ள சூக்ஷ்மமான புலன்களுக்கு மிக அதிகமான முக்கியத்துவம் வந்து கிடையாது. உதாரணமாக ஒரு சூரியனை பற்றிய ஒரு விவரணம் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். சூரியனை பற்றிய ஒரு டெலஸ்கோப் மூலமாக ஒரு விஞ்ஞானி வந்து பார்த்து சொல்கிறார். உன்னுடைய இந்த ஊன கண் மூலமாக பார்த்த விஷயங்களை வந்து அவர் வந்து புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறார், அதை நீயும் படிக்கிற. பட் இந்த ஊன கண்ணால் எவ்வளவு விஷயங்களை பார்க்க முடியும்? இந்த கண்ணால் பார்க்கும் பொழுது சூரியனுடைய ஒரு அளவு வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பிளேட் மாதிரி இருக்குது, அதுதான் சூரியன். நீ உண்மையிலே இந்த கண்ணை வைத்து அப்படியே பார்த்து சொல்லணும்னா சூரியனை பற்றி நீ ஒரு எஸ்ஏ எழுதணும், கட்டுரை எழுதணும்னா எப்படி எழுதணும்? சூரியன் வந்து கிட்டத்தட்ட ஒரு அடி விட்டமுள்ள ஒரு ஒளிப்பந்தம் தான் நீ எழுதணும். காரணம் உன்னுடைய கண்ணுக்கு அப்படி தான் தருது. ஆனால் உண்மை அப்படி இல்லை. உன்னுடைய கண்ணுக்கு பகவான் வந்து மிக குறைந்த அளவுக்கு பார்க்கக்கூடிய சக்தியை தான் கொடுத்துருக்கார். இந்த ஊனக்கண் உள்ளுக்கு நம்முடைய மனதுக்கு கண் இருக்கு. நம்ம எல்லாரும் கண்ணை மூடணும்னா கனவுல நம்ம பார்க்குறோமா பார்க்கலையா? உறங்கக்கூடிய நேரத்தில் நம்ம பார்க்குறோமா பார்க்கலையா? பார்க்குறோம்ல, கண்டிப்பாக பார்க்குறோம். கண்ணை மூடி இருக்கிறோம். அப்போ நம்முடைய சூக்ஷ்ம உடலுக்கும் கண் இருக்குதா இல்லையா? எவ்வளோ சூக்ஷ்மமானது வருது இந்த விஷயங்கள். ஸோ மனதாலேயும் நம்ம பார்க்கலாம். இதுக்கடுத்து மீண்டும் நான் ஒரு சூக்ஷ்மமான விஷயம் சொல்கிறேன். உன்னுடைய ஆத்மாவிற்கு ஆன்மீகமான கண் இருக்கு. உன்னுடைய மனக்கண் வந்து மூடப்பட்டாலும் உன்னுடைய ஊனக்கண் மூடப்பட்டாலும் ஆத்மாவுடைய கண்ணால் வந்து பார்க்கலாம். பக்தி வினோத் தாகூர் நம்முடைய சம்பிரதாயத்தில் ஒரு மிகச்சிறந்த ஆச்சாரியர். பக்தி வினோத் தாகூர் மிகச்சிறந்த கிருஷ்ண பக்தன். அதே நேரத்தில் வந்து அவர் கிழக்கிந்திய ஆங்கில கம்பெனியில் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஸ்தானத்தில் வந்து இருந்த ஒரு மிகப்பெரிய மேஜிஸ்ட்ரேட். இப்போ அவர் ஜெகநாத் பூரியில் உள்ள மிகப்பெரிய அந்த ஜெகநாதர் ஆலயத்திற்கு வந்து அவரை வந்து பொறுப்புள்ள ஒரு ஆஃபீஸராக வந்து ஆங்கிலேய நிர்வாகம் வந்து அனுமதிக்கிறது. இப்போ ஜெகநாத் பூரிக்கு அவர் எதுக்காக போகிறாருன்னா, ஒரு பக்கம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்கறதுக்காக, இன்னொரு பக்கம் அங்கே ஏராளமான வைஷ்ணவ பக்தர்களை பார்த்து சந்தோஷமாக அவங்களுடைய சங்கத்தில் பக்தி செய்யலாங்கிற ஆர்வத்தில் அவர் ஜெகநாத் பூரிக்கு போகிறார். இப்போ அவருடைய காலத்தில் ஜெகநாத் பூரியில் ஒரு வைஷ்ணவர் வாழ்கிறார், மிகச்சிறந்த வைஷ்ணவர். அவர் தன்னுடைய சுத்தமான பக்தியின் மூலமாக பௌதிக உடலில் வாழ்ந்தால் கூட தன்னுடைய உண்மையான ஆன்மீக உடலுக்கு அவர் ஏற்றம் பெற்றுட்டார். இவர் வந்து ஹரிதாஸ் சாகர் வந்து தினசரி உட்கார்ந்த ஜோமன் இடத்து பக்கத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு குகை இருக்கு. அந்த சின்ன குகை உள்ளுக்கு வசிக்கிறார். அந்த குகை உள்ளுக்கு தான் எப்பவும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பார், வெளியில் வரவே மாட்டார். தினசரி காலையில் ஒரு மாலையில் ஒரு 4 மணிக்கு வெளியில் வருவார். வெளியில் வந்த உடனே மற்ற பக்தர்கள்லாம் அவரை போய் தரிசனம் பார்க்க போவாங்களாம். அவர்களுடைய சங்கத்தில் அவர் வந்து மீண்டும் சைதன்ய சரதாமிரதம், ஸ்ரீமத் பாகவதம், சைதன்ய பாகவதம் போன்ற நூல்களில் உள்ள ஸ்லோகங்களை வந்து மீண்டும் ஆடி பாடுவார். மீண்டும் இரவு 10 வரைக்கும் அந்த பஜனை நடக்கும். பஜனை முடிஞ்ச உடனே ஜெகநாதருடைய பிரசாதம் ஒரு கை அளவுக்கு மட்டும் அவருக்கு கொடுக்கப்படும், அதை மட்டும் தான் சாப்பிடுவார். மீண்டும் இந்த குகை உள்ளுக்கு போயிடுவார். குகைனா ஒரு சின்ன அவருடைய குடிசை. நைட்டு 12 மணிக்கு அவர் ஒரு காரியம் பண்ணுவார், அங்கேருந்து நேரே நடந்து போய், காரணம் பகல் நேரத்தில் போனால் மற்றவர்கள்லாம் தன்னை புகழ் பாடி தொந்தரவு பண்ணுவாங்கிறதுனால நைட்டு 12 மணிக்கு அந்த குடிசையிலிருந்து நேரே வந்து கடலுக்கு போவார் குளிக்கிறது. நைட்டு 12 மணிக்கு தான் அவர் கடலில் போய் குளிச்சுட்டு வருவார். விஷயம் என்னென்னா, அவருக்கு கண் ரெண்டுமே குருடு. ஸோ தினசரி அவருடைய காரியக்கிரமம் சேவா விஷயம் இதுதான். தினசரி 12 மணிக்கு தான் அவர் கடலில் குளிக்க போவார். குளிச்சுட்டு நேரே இங்கே வந்துடுவார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் இதை பண்ணார், அவருக்கு கண்ணே தெரியாது. ஸோ இதை எப்படி பண்ணார்? ஸோ நம்மளுடைய நவீன கலாச்சாரத்தின்படி ரெண்டு கண்ணால் பார்த்தா தான் எல்லா விஷயங்களையும் நம்ம கிரகிக்க முடியும். லேபரேட்டரியில் போய் வந்து எல்லாத்தையும் போட்டு ஆக்சிஜன், நைட்ரஜன், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆக்சிஜனை உருவாக்கி பார்க்கணும். ஸோ அவ்வளோதான் அவனுடைய அறிவு. ஸோ வேத கலாச்சாரத்தில் பாருங்கள், அறிவு எந்த அளவிற்கு நுணுக்கமானது, எந்த அளவிற்கு அது ஆன்மீக சம்பந்தப்பட்டது, ஆத்மா சம்பந்தப்பட்டது, அது வெறும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம், மனது புத்தி சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ இந்த அளவுக்கு மிக சூட்சமான வேத கலாச்சாரம். ஸோ பிராமணன் என்பவன் அவர் வந்து இந்த மாதிரி வந்து இப்போ உள்ள ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரியோ அல்லது ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாதிரியோ அல்லது இப்போ உள்ள ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் மாதிரியோ வெளிப்படையான ஞானத்தில் மட்டும் ஞானம் உடையவர் கிடையாது. இது சூத்திரத்தன்மை, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. உண்மையில் வேதகால கலாச்சாரத்தில் ஒரு விஞ்ஞானி இருந்தார், அவனுடைய பெயர் மயாதானவா. இந்த மயாதானவா உண்மையில மிகச்சிறந்த விஞ்ஞானி இப்போ உள்ள கண்ணோட்டத்தின்படி. காரணம் வந்து அவர் ஆகாய விமானங்கள் செய்வார். அந்த ஆகாய விமானங்கள் இது போல வந்து வெறும் 200 பேரை ஏற்றிட்டு போகக்கூடிய ஆகாய விமானம் கிடையாது, மிகப்பெரிய நகரம் போன்ற ஆகாய விமானம். அந்த ஆகாய விமானத்துல நகரங்கள், குளங்கள், ஏரிகள், மலைகள், தோட்டங்கள் எல்லாமே இருக்கும். அவ்வளவு பெரிய ஆகாய விமானத்தை அவர் வந்து அரக்கர்களுக்காக செஞ்சு கொடுப்பார். அது எந்திரக்கலை. இந்த எந்திரக்கலையில தேர்ச்சி பெற்றவர்கள் அசுரர்கள், பிராமணர்கள் கிடையாது. அதுதான் இன்றைய மனித சமுதாயத்துல மிகப்பெரிய அறிவாக வந்து கருதப்படுது. ஆனா பிராமணனுடைய அறிவு என்பது இது போன்ற வெறும் பௌதிகமான விஷயத்துல வந்து அறிவுடையவன் பிராமணன் கிடையாது. பல நேரங்களில் பிராமணர்களுக்கு பக்கத்து டவுனுக்கு வந்து போகக்கூடிய பஸ் நம்பர் கூட தெரியாது உண்மையான பிராமணர்களுக்கு. காரணம் அவனுடைய முழு வாழ்க்கை முழுவதும் விக்கிரகத்துக்கு வந்து பூஜை செய்வது, வேதத்தில் உள்ள ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்ணுவதிலே அவனுடைய வாழ்க்கை பேரும். ஸோ இட் டஸ் நாட் மீன் ஹீ இஸ் நாட் இன்டெலிஜென்ட். அதுக்காக அவன் அறிவத்தை வந்து சொல்ல முடியாது. ஆனால் ஆன்மீகமான விஷயங்கள்ல, நுணுக்கமான விஷயங்கள்ல, வேத பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவனுடைய அறிவுத்திறமை வந்து மிக ஆழமானது, அறிவுபூர்வமானது. ஆனால் அன்றைய பிராமணர்கள் இன்னைக்கு மனித சமுதாயத்தில் கிடையவே கிடையாது. அதன் காரணமாகத்தான், அப்படி பிராமணர்கள் மனித சமுதாயத்தில் ஆன்மீகத்தை பரப்பாதன் காரணமாகத்தான், சாதாரணமான நபர்களை ஆன்மீக கலாச்சாரத்தின்படி சாஸ்திரத்தில் எந்த ஒரு ஸ்லோகத்திற்கும் அர்த்தம் கூட சொல்ல முடியாத மனிதர்களெல்லாம் இன்னைக்கு மனித சமுதாயத்தில் வந்து கடவுள், பகவான், அம்மா, அப்பா என்று சொல்லக்கூடிய துரதிருஷ்டவசமான சூழ்நிலையை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். யார் வேணாலும் கடவுள் ஆயிடலாம். இந்த சஃப்ரான் ட்ரெஸ்க்கு வந்தா ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. வெள்ளை கலர் வேஷ்டியை வந்து இந்த கலர் வேஷ்டியாக மாற்றுறதுக்கு மொத்தம் 15 பைசா தான் தேவை. 15 பைசாவுக்கு பவுடர் வாங்கி போடலாம். ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. அதுக்காக வந்து ஒருத்தன் பகவானை மாற முடியாது. ராமானுஜருடைய வாழ்க்கையோ மத்வருடைய வாழ்க்கையோ நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, அவங்களாம் மிகப்பெரிய ஆச்சாரியர்கள். ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் வந்து அவங்க பலவிதமான முறையில், ஆழமான முறையில், தீர்க்கமான முறையில் யோசித்து மனிதனுக்கு விளக்கக்கூடிய தன்மையுடையவர்கள். இன்னைக்கு எந்த சாது வந்து அதை மாதிரி சாஸ்திரத்திலிருந்து மக்களுக்கு விளக்கி பேசுகிறார்? ஒருத்தருமே கிடையாது. ஒரே காரியம், ஆசீர்வாதம் தான் கொடுக்குறாரே தவிர வேற ஒன்றும் கொடுக்கறதே கிடையாது. சாது வந்து இப்படி தொட்டு கொடுக்கறது வந்து ஆசீர்வாதம் கிடையாது. சாதுவுடைய ஆசீர்வாதம் அவருடைய ஆன்மீக அறிவின் மூலமாக வெளிப்படுது. அதை நீ கேட்டு கிரகிச்சவனுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கும் போது அது பேர் தான் ஆசீர்வாதமே தவிர, இப்படி தொட்டு செய்யறது வந்து உன்னுடைய ஸ்கூல் டீச்சர் கூட தொட்டு செய்யலாம், அது ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. ஸோ அவன் தான் பிராமணன். அத்தகைய பிராமணன் எங்க கண்டுபிடிக்கிறது? ஸோ அத்தகைய பிராமணத்தன்மை இல்லாத மனிதர்கள் தன்னை பிராமணன் என்று பறைசாற்றுவது உண்மையிலே வந்து வேத கலாச்சாரத்தின்படி வன்மையான முறையில் கண்டனம் செய்யப்படுது. ஸோ சத்ரியனும் கிடையாது, வைஷ்யனும் கிடையாது, சூத்திரனும் கிடையாது. இங்கே ஸ்ரீல பிரபாதர் கிருஷ்ணன் இந்த பகவத்கீதையில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம், அப்படி ஒரு சம்பிரதாயத்துடைய ஒரு வர்ணத்துடைய குணம் இல்லாத பட்சத்திற்கு செயற்கையான முறையில் அந்த காரியத்தை வந்து செய்ய முயற்சி பண்ணாதே. அதுக்கு பதிலாக உனக்கு என்ன விஷயம் கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த விஷயத்தை பக்தி சேவரை வந்து நீ பயன்படுத்து அப்படிங்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். காரணம் வந்து உனக்கு இயல்பாகவே இதை செய்யக்கூடிய குணம் கிடையாது. இதுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்கு, விஸ்வாமித்திர ரிஷியுடைய கதை. விஸ்வாமித்திர ரிஷிக்கு தான் பிராமணன் போல பெயரையும் புகழையும் வாங்க வேண்டும் என்ற ஆசை. பல நேரங்களில் மக்கள் பிராமணராக வாரதுக்கு ஆசை, சத்திரியராக சாரி அல்லது வந்து சில பல நபர்களுக்கு வந்து பிரம்மச்சாரிகளாக சன்னியாசியாக மாறுவதற்கு என்ன காரணம்னா, ஓ அவங்களுக்கு புகழ் கிடைக்கும் அதனால நம்ம மாறணும், ஓ சஃப்ரான் ட்ரெஸ்ல வந்தாக்க காவி அடையில வந்தா நமக்கு எக்ஸ்ட்ரா மதிப்பு கிடைக்கும் அதனால பிரம்மச்சாரியா மாறலாம். சன்னியாசிக்கு மக்கள் எவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க, நானும் சன்னியாசியா மாறிடுவேன். இப்படி இப்படி வெளிப்படையான விஷயத்தால ஒருத்தன் பிரம்மச்சாரியாகவோ சன்னியாசியாகவோ பிராமணனாகவோ மாற முடியாது, காரணம் எளிதான காரியம் இல்லை. இப்ப இதோ போல விஸ்வாமிதர் ரிஷி இருந்தார். விஸ்வாமிதர் ரிஷி ஒரு சத்திரிய அரசர். இவர் ஒரு நாள் வந்து ஒரு ரிஷியுடைய ஆசிரமத்துக்கு போறார். அந்த ரிஷியுடைய ஆசிரமத்தில் என்ன நடக்கு அப்படின்னா, ஒரு அழகான பசு இருக்கு, காமதேனு பசு இருக்கு. இப்போ இந்த ரிஷி இவருக்கு என்ன பண்றாரு, அவர் ஏராளமான போர் வீரர்கள் கூட போறார். அந்த காமதேனு பசுட்டிருந்து வரக்கூடிய பசு மூலமாக அது எல்லா விதமான பொருட்களையும் உற்பத்தி பண்ணும். இந்த 10,000 போர் வீரர்களுக்கும் விஸ்வாமிதர் அரசருக்கும் மிகப்பெரிய விருந்து கொடுக்குறார். உடனே விருந்து முடிஞ்ச உடனே விஸ்வாமிதர் அரசர் அவர்கிட்ட போய் கேட்கிறார், நீயோ சாதாரணமான ஏழை பிராமணன், ஒன்னால எங்களுக்கு வந்து இப்படி மிக அருமையான விருந்து எப்படி கொடுக்க முடிஞ்சதுன்னு கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்ல, ரெண்ட காமதேனு ஒரு பசு இருக்கு, அது எல்லா விதமான விருப்பங்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய பசு, அந்த பசுட்டிருந்து வரக்கூடிய பொருட்கள் மூலமாக இந்த விருந்து உனக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறார். உடனே விஸ்வாமிதர் அரசர் சொல்றார், அவ்வளவு மிக அருமையான பசு உன்னுடைய ஆசிரமத்தில் இருக்கக்கூடாது, என்னுடைய அரண்மனைக்கு தான் வரணும். காரணம் சாஸ்திரத்தில் ஒரு ஸ்லோகம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எல்லா விதமான மிகச்சிறந்த பொருட்களுமே அரசனுக்கு கொடுக்கப்படணும்னு சொல்லுது. ஸோ அந்த பொருள் வந்து எனக்கு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பசுவை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறார் விஸ்வாமிதர அரசர். அப்போ அந்த ரிஷி சொல்கிறார், இந்த பசு என்னுடைய ஆசிரமத்தில் மட்டும்தான் வாழும், பிராமணனுடைய வீட்டில் மட்டும்தான் வாழும், மற்றவனுடைய வீட்டில் வாழாது, அதனால் தயவு செய்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணாது அப்படிங்கிறார். இருந்தாலும் அதை பலவந்தமான முறையில் விஸ்வாமிதர் அரசர் எடுத்து செல்லக்கூடிய நேரத்தில் அந்த காமதேனு பசு கதறி அழுது, ஓ பிராமணரே, உன்ட சரணாகுதி அடைந்த பசு நான், என்னை காப்பாற்றுவதற்கு நீ ஏதாவது முயற்சி பண்ணுன உடனே அந்த பசுவை காப்பாற்றுவதற்காக போரில் ஈடுபடுறார் அந்த ரிஷி. இப்போ விஸ்வாமிதர் அரசருக்கு தைரியம், வாழ்சுத்தறியும், போர்க்கலையில் வந்து மிக திறமை உள்ளவர். உடனே அவர் என்ன பண்ணுறாருனா, தன்னுடைய போர்க்கலைகள் மூலமாக 10,000 வீரர்கள் மூலமாக அந்த ரிஷியை வந்து கொன்னுட்டு பசு வந்து எடுத்து செல்வதில் தீவிரமாக இருக்கிறார். ஆனால் ரிஷி என்ன பண்ணுறார், சாதாரணமான தற்பை புல்லை எடுத்து மந்திரங்கள் ஓதி ஆயுதமாக பிரயோகிக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆயுதங்கள் அனைத்துமே ஒரு நொடியில் 10,000 விதமான வீரர்களையும் விஸ்வாமிதர் அரசரையும் பஸ்மமாக மாற்றின உடனேயே அவருக்கு புரிது, நம்மளால் இந்த ரிஷியை ஜெயிக்க முடியாதுன்னு தோணும். ஸோ அரண்மனை திரும்பிய விஸ்வாமிதர் அரசர் யோசித்து பார்க்கிறார், வெளிப்படையான முறையில் சத்ரியன், உடல் வலிமை மிக்க சத்ரியன் பிராமணனோட வலிமை மிக்கவனாக தோன்றினாலும் கூட பிராமண பிரம்ம தேஜஸ் அப்படிங்கிறது மிக வித்தியாசமான விஷயம், மிக உயர்ந்த விஷயங்கிற விஷயத்தை புரிந்தவருக்கு அதுக்கு பிறகு ஒரு ஆசை, தானும் பிரம்ம ரிஷியாக பிராமணனாக மாறணுங்கிற ஆசை அவருக்கு வருது. அதற்காக மிக தீவிரமான முறையில் ஈடுபடுறார் விஸ்வாமிதர் அரசர். என்ன பண்றார், காட்டில் போய் தவம் பண்றார், 40,000 வருடங்கள் தவம் பண்றார். இருந்தாலும் உலக கவர்ச்சி, இன கவர்ச்சி அவரால் முழுமையான முறையில் வெல்ல முடியல. மேனகையுடைய கவர்ச்சிக்கு அவர் ஆளாகிறார், மீண்டும் தவம் பண்றார், கடைசி ஜெயிச்சு எப்படியோ பிரம்ம ரிஷியாக மாறுதார். பல நேரங்களில் பார்க்கலாம், செயற்கையான முறையில் ஒரு மனிதன் வந்து பிராமணனாக மாறுவதற்கு முயன்று பொதுவாக தோல்வி அடைவதை, அதுபோல பிரம்மச்சரியத்திற்கு தகுதி இல்லாத நபர்கள் பல நேரங்களில் பிரம்மச்சரியத்திற்கு கிடைக்கக்கூடிய பிரம்மச்சாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய பெயருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு பிரம்மச்சாரிகளாக மாற விருப்பப்படுவதை நம்ம வந்து பார்க்கலாம். பட் செயற்கையான முறையில் யாருமே மாற முடியாது. சங்கதான் கிருஷ்ணன் சொல்றாரு, அதனால செயற்கையான முறையில் நம்ம மாறுவதற்கு பதிலாக இயற்கையாக நம்மளுடைய குணம் என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த குணத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சேவையில பயன்படுத்துவது அதைவிட சாலச்சிறந்தது. காரணம், மனிதன் எந்த நிமிடமும் மரணமடையலாம். அதற்கு முன்பு கிருஷ்ணர் நமக்கு என்ன திறமைகளை கொடுத்திருக்கிறாரோ அந்த திறமைகளை வந்து கிருஷ்ணனுடைய சேவையில வந்து ஈடுபடுத்துவது மிக உத்தமமான விஷயம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதே நேரத்துல கிருஷ்ண பக்தி அந்த அளவிற்கு மிக சக்தி வாய்ந்த விஷயம். கிருஷ்ணனுடைய சேவையில நம்ம முயற்சி செய்ய செய்ய கிருஷ்ணனுடைய கருணையின் மூலமாக நம்மளால் வந்து மிக விரைவில் வந்து இந்த எல்லா விதமான குணங்களையும் வளர்த்து கொள்ள முடியும் என்பதும் மற்றொரு விஷயம். எஸ்யாஸ்தி பக்தி பகவதி அகிஞ்சனா சர்வேர் குணசத்திர சமாசதேஸ்வரா, தேவர்களுடைய எல்லா விதமான குணங்களையும் கூட பக்தனால் வந்து மிக குறுகிய காலத்தில் வந்து வளர்க்க முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் உன்னுடைய தகுதியாலும் உன்னுடைய குணத்தாலும் செய்யப்பட வேண்டிய விஷயமே தவிர இது செயற்கையான முறையில் சட்டத்தாலும் அதிகாரத்தாலும் செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. செய்தாலும் அதில் எந்த விதமான பலனும் கிடையாது. காரணம் என்று உனக்கு அதுக்குரிய தகுதியே கிடையாது. ஆனால் பல நேரங்களில் பார்க்கலாம், பிராமணனாக உடையவனாக மட்டும் எல்லா விதமான காரியங்களையும் செய்ய முடியும். காரணம், இயல்பாகவே பிராமணத்தன்மை மிக சக்தி வாய்ந்தது. ஸ்ரீமத் பாகவதத்தில் மகாபாரதத்தை நம்ம பார்க்கலாம், பாண்டவர்களுடைய குல குரு சத்ரிய குரு யாரு, துரோணாச்சாரியார். துரோணாச்சாரியார் உண்மையில் வந்து அவர் வந்து சத்ரியன் கிடையாது, அவர் பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். ஸோ ஒரு பிராமணன் அந்த அளவுக்கு சக்தி உள்ளவன் காரணமாக மற்ற ஆசிரமங்களில் சொல்லக்கூடிய விஷயத்தை அவனால் கிரகிக்க முடியும். ஆனால் கீழே உள்ள நபர் உண்மையிலே பிராமணனுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை அவளை எளிதாக கிரகிக்க முடியாது. காரணம், பிராமணத்தன்மை மிக எளிமையான காரியம் கிடையாது. பிராமணராக எல்லாரும் மாற முடியாது, ஆசைப்படலாம். பகுநாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே, பல பிறவிகளுக்கு அப்புறம் தான் ஞானம் ஒரு மனிதனுக்கு பிராப்தி ஆகும். கிருஷ்ணனுடைய கருணையின் மூலமாக வேணால் பிராப்தி ஆகலாம் விசேஷமான காரியங்களில், பொதுவாக வந்து பிராப்தி அடைவது மிக மிக கஷ்டமான காரியம். ஒரு பல நபர்களுக்கு பிரம்மச்சரி ஆகணுங்கிற ஆசையாக இருக்கலாம், சன்னியாசி ஆகணுங்கிற ஆசையாக இருக்கலாம், சந்தோஷமான விஷயம். பட் பிரம்மச்சரியும் சன்னியாசத்தையும் கூட ஒரு பிறகில் வந்து ஆகக்கூடிய விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு அவனுடைய கர்மமும் கிருஷ்ணனுடைய குணமும் கிருஷ்ணனுடைய கருணையும் ஒத்துழைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நபரால் வந்து பிரம்மச்சாரியாகவோ சன்னியாசியாகவோ ஆக முடியுமே தவிர இயல்பாக ஆகவே முடியாது. அது மிக முக்கியமாக கலியுகத்தில் 5 விதமான விஷயங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு. எந்த விதமான விஷயம்? ஒரு விஷயம் வந்து சன்னியாசம் வாங்குவது. கலியுகத்தில் சன்னியாசிகளே கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, மீன் சன்னியாசம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் அதே விஷயத்தை மீண்டும் சைதன்ய மகாபிரபு வந்து முறியடிக்கிறார். அவர் சொல்றார் சன்னியாசம் வாங்கணும் அப்படிங்கிறார். காரணம், கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்வதற்காக ஏராளமான சன்னியாசிகள் தேவை. என்னுடைய கருணையின் மூலமாக ஒரு நபர் வந்து சன்னியாசம் வாங்கலாம் அப்படிங்கிறார். இந்தியாவில் உள்ள சம்பிரதாயங்களில் வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்கு, இந்தியாவில் உள்ள மற்ற ஜாதியினர் உள்ளவர்களுக்கே சன்னியாசம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு மத்திய சம்பிரதாயத்தில் போய் நம்ம இந்தியாவில் ஒரு சூத்திர குடும்பத்தில் பிறந்தவங்க போய் சன்னியாசம் கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இஸ்கான் இயக்கத்தில் பார்க்கலாம், வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள் கூட சன்னியாசிகளாக குருக்களாக மாறியிருக்காரு. காரணம், ஸ்ரீ சைதன்ய மகாவுடைய விசேஷமான கருணையின் மூலமாக எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, சூத்திரனை விட மிக குறைவான நபராக இருந்தாலும் சரி, மகாபிரபுடைய கருணையை வந்து சரியான முறையில் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு இந்த கிருஷ்ண பக்தியில முன்னேறுவதற்கு அவன் முயற்சி செய்தால் கண்டிப்பாக சன்னியாசியாகவும் மாறி சன்னியாசத்தையும் மாறி மிக மிகச்சிறந்த கிருஷ்ண பக்தனாகவும் வந்து மாற முடியும். பட் அந்த கருணையை வந்து முழுமையான முறையில் வந்து இதயத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளணும். மகாபுருடைய இயக்கத்தில் இருந்த பல நபர்கள் வந்து மிகப்பெரிய குரு பிராமண குடும்பத்தில் தோன்றியவர்கள் அல்ல. 6 விதமான கோசுவாமிகளில் 2 கோசுவாமிகள் 3 கோசுவாமிகள் மட்டும்தான் வந்து பிராமண குடும்பத்திலிருந்து வந்தவங்க, மற்றவங்கலாம் மற்ற குடும்பத்திலிருந்து வந்தவங்க. மிகப்பெரிய நாமாச்சாரியரான ஹரிதாஸ் தாகூர் முஸ்லீம் குடும்பத்திலிருந்து வந்தவர், முஸ்லீம் குடும்பத்திலிருந்து வந்தவர். ஸோ சைதன்ய மகாவுடைய கருணையின் மூலமாக இது சாத்தியமான விஷயம். எந்த ஒரு நபரும் எந்த ஒரு தளத்திற்கும் வர முடியும். பட் அதுக்கான உண்மையிலே கிருஷ்ண பக்தி தேவை. அதான் மகாபாரதத்தில் இந்த கதையை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டதே கிடையாது. எந்த ஒரு கதை? ஒரு சூத்திரன் இருப்பான், ஏகலைவன். அந்த ஏகலைவன் என்ன பண்ணுவார்னா, தன் சத்ரியனாக மாறணும்னு சொல்லி ஆசைப்படுவார். உடனே நாஸ்திகவாதிகளுக்கு அது மிகப்பெரிய பாயிண்ட். பார், உங்களுடைய வேத கலாச்சாரத்தில் சூத்திரர்களை வந்து சத்ரியனாக மாறதுக்கு நீங்கள் அனுமதிக்கலை. அல்ல, வேத கலாச்சாரம் என்ன பண்ணுதே, எங்களுடைய சூத்திரர்களெல்லாம் வந்து என்ன பண்ணுது, புறக்கணிக்கிறது. உண்மையில புறக்கணிக்கிறது. அதுக்கு மாறாக பகவான் பகவத்கீதையில் இருந்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்லார், இஸ்திரியோ வைசியா ததா சூத்திரா ஸ்தேப்பியாந்தி பராங்கரியும். அதே மாதிரி பல வரவர்கள் சொல்லாங்க, உங்களுடைய வேத கலாச்சாரத்தில் பெண்களை பற்றிலாம் மோசமாக எழுதி வச்சிருக்கிறாங்க. மோசமாக எழுதி வைக்கல, உள்ளதை உள்ளபடி எழுதி வச்சிருக்கு. ஸோ உள்ளதை உள்ளபடி எழுதி வைத்ததன் மூலமாக நம்மளுடைய நிலைமையை நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். ஓ, நான் பெண்ணாக பிறந்திருக்கிறேன், சாஸ்திரத்தில் இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கு, அப்போ என்னுடைய நிலைமை இந்த நிலைமை தான் போலுக்கு. இப்போ நான் வந்து பக்தியில் முன்னேறுவதற்கு எந்த அளவிற்கு கிருஷ்ணன் வந்து தீவிரமாக பிரார்த்தனை வேணுங்கிற விஷயத்திற்காக அப்படி எழுதப்பட்டிருக்கே தவிர உன்னை தரம் குறைப்பதற்காக எழுதப்படலை. ஸோ சூத்திரனை சூத்திரன் எழுதி வைத்திருக்கனா எதுக்காக எழுதி வச்சிருக்குன்னா, ஓ இந்த அளவுக்கு தவறான காரியங்கள் பண்ணி நான் சூத்திரனாக பிறந்திருக்கிறேனே, நான் கிருஷ்ண பக்தியில் முன்னேறி என்னை சுத்தப்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணணுங்கிற எண்ணத்துக்காக எழுதி வைத்திருக்கிறேன் தவிர உன்னை வந்து மோசமானவனாக சொல்வதற்காக எழுதப்படலாம். ஸோ அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளணும். காரணம், கிருஷ்ணன் மீண்டும் சொல்றார், அதே கிருஷ்ணன் தான் கிருஷ்ணன் துவைப்பாயன வியாசராக இருந்து சாஸ்திரத்தை எழுதியவர். அவர் சொல்றார், ந இஸ்தியோ சுதந்திரம் ந அருகதி, பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடாதுன்னு எழுதியவர் அவர் தான். அதே கிருஷ்ணன் மீண்டும் சொல்றாரு, அதே நேரத்தில் பக்தி இருக்கக்கூடிய நேரத்தில், இஸ்திரியோ வைசியா சதா சூத்ரா ஸ்தேப்பியாந்தி பராங்கதியும், பெண்களாக இருந்தாலும் சரி சூத்ரராக இருந்தாலும் சரி மிக குறைந்த ஜாதியினராக இருந்தாலும் சரி மிகப்பெரிய கதியை அடைய முடியுங்கிறார். ஆனால் என்ன இருந்தால், பக்தி இருந்தால். ஸோ ரோட்டில் போய் வந்து வெறும் பேனரை பிடிச்சி நாங்கள் ஆணுக்கு சமம் சொல்லுறதுனால ஒருத்தனை சமமாக முடியாது. இட்ஸ் நெவர் கோயிங் டு ஹேப்பன். அது ஒரு நாள் நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. ஒரு சினிமா நடிகையோ அல்லது ஒரு சினிமா நடிகரையோ கூப்பிட்டு எங்களுக்கு பெண்களுக்காக நாங்கள் போராட்டம் செய்கிறோம், பெண்கள் அதனால் வந்து ஒருத்தரை வந்து ஆண்களாக மாறிட முடியாது. இந்த சட்டத்திட்டத்தின் மூலமாக, ஓகே பெண்களுக்காக நாங்கள் சட்டத்திட்டம் போட்டு நாங்களும் பெண்களும் கண்டக்டராக மாறிட்டோம், பஸ் டிரைவராக மாறிட்டோம், அல்லது வந்து இந்தியாவுடைய பிரதமராக ஆகிட்டோம், அல்லது சமமாக மாறிட்டோம், சமமாக மாற முடியாது. இது சூத்திரர்கள் செயற்கையான முறையில் சட்டத்திட்டங்கள் மூலமாக உயர்வுக்கு போகிறது மாதிரி பக்தி இருக்கக்கூடிய நேரத்தில் கருணையின் மூலமாக மாற முடியும். இப்போ ஏகலையினுடைய பிரச்சனை என்ன? ஏகலைவன் என்ன பண்ணுறார், அப்படியே குருகிட்ட சொல்கிறார், குரு நான் உனக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன்றதா, நான் உனக்கு சத்ரியக்கலையை கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறார். ஸோ இவனுடைய கடமை, தத்வத்தி பிரணிபாதையான பரிப்பிரசேன சேவையா, தொடர்ச்சியாக குருவிற்கு கனிமையான முறையில் சேவை செய்யக்கூடிய நேரத்தில் குருடைய கருணையின் மூலமாக கண்டிப்பாக சத்ரியனாக மாற முடியும். ஸோ எல்லாரும் மிக உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகலாம், பட் செயற்கையான முறையில் கிடையாது. கிருஷ்ணனுடைய கருணையின் மூலமாக. கிருஷ்ணனுடைய கருணை யாருடைய கருணையின் மூலமாக வருது? குருவுடைய கருணை மூலமாக வருது. ஸோ குருட்ட நம்ம வந்து உண்மையான முறையில் சரணாகதி அடைந்த அந்த காரியத்தை செய்யக்கூடிய நேரத்தில் மிக உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகலாம். இல்லாத பட்சத்திற்கு பிராமணனாக பிறந்தாலும் சரி எந்த விதமான பயனுமே கிடையாது. சத்கர்ம நுபுணோ வப்ரோ மந்திர தந்திர விசாரதக அவைஷ்ணவோ குருன்னு செய்யாது. வைஷ்ணவ சோபச்சோ குரு, நீ பிராமணனாக பிறந்து எல்லா விதமான வேதங்களையும் கற்றுக்கொண்டாலும் கூட கிருஷ்ண பக்தியனுடைய வேதங்களை பயன்படுத்தாத பட்சத்திற்கு அதனால் எந்த விதமான பயனுமே கிடையாது. ஸ்ரீ சைதன்ய மகாபுரு தன்னுடைய வாழ்க்கையில் பல விதமான சூத்திர குடும்பத்தில் உள்ளவங்களை கூட தன்னுடைய சிஷ்யர்களாக ஏற்றிருக்கிறார். அதில் கிருஷ்ண பக்தி இல்லாத மிகப்பெரிய பண்டிதர்களை வந்து அவர் வந்து நிராகரிச்சிட்டார். அவர்கள் பக்கமே போகல. ஸ்ரீ சைதன்ய மகாபுரு காசி நகரத்துக்கு போகிறார். அங்கே வந்து மிகப்பெரிய மாயாவதி சன்னியாசி இருக்கிறார். அவருடைய பேர் பிரகாசானந்த சரஸ்வதி. அந்த பிரகாசானந்த சரஸ்வதி மிகப்பெரிய பண்டிதர். அவருக்கு ஏராளமான சிஷ்யர்கள் இருக்கிறாங்க. நம்ம மகாபிரபு அவங்ககிட்ட அவங்களுடைய குடும்பத்தை அந்த பக்கமே போய் தங்கவே மாட்டுகிறார். அதுக்கு மாறாக ஒரு சாதாரண சூத்திர பக்தன், அவருடைய பேர் காசிநாத் மிஸ்ரா, மிஸ்ரானா சூத்திரன், அவருடைய வீட்டில் போய் தங்கியிருக்கிறார். அடுத்த நாள் அந்த பிராமணர்கள் அந்த சன்னியாசிகள்லாம் மகாபிரபு வந்து கூப்பிட்றாங்க. அவருக்கு அழைப்பு விடுவித்து அவர்கிட்ட கேட்குறாங்க, நீ பிராமண குடும்பத்தில் பிறந்தவர், அது மட்டும் இல்லை நீ சன்னியாசம் வந்து எங்களுடைய சங்கர சம்பிரதாயத்தில் நீ சன்னியாசம் வாங்கியவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து எங்களுடைய பிராமணர்களுடைய பிராமணர்களுடைய சன்னியாசிகளுடைய ஆசிரமத்தில் வந்து தங்காமல் ஒரு சூத்திரனுடைய குடும்பத்தில் போய் தங்கியிருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க. இது மகாபிரபு சொல்லார், அவருடைய செயல் மூலமாக சொல்லார். பக்தனாக மாறக்கூடிய நேரத்தில் பக்தியின் மூலமாக உடனேயே ஒரு நபர் வந்து கோயிலில் வந்து வெளிப்படையாக அது புரிந்து கொள்வது மிக கஷ்டமான காரியம். தினசரி கோயிலை வந்து கழுவக்கூடிய சேவை செய்யக்கூடிய ஒரு நபர், சாஸ்திரத்தின்படி அவர் வந்து வேதங்கள் வந்து முழுவதுமாக படித்து பிராமண குடும்பத்தில் பிறந்து கிருஷ்ணனுடைய சந்தோஷத்துக்காக இல்லாமல் வெறுமனே யாகங்கள் செய்யக்கூடிய ஒரு நபரை விட 1000 மடங்கு உயர்ந்தவர். புரோபார்ட்டை மீண்டும் இஸ்கான் பக்தர்கள்லாம் கேட்டாங்க, பெண்கள்லாம், அப்போ நாங்கள் வந்து ஆண்களை விட குறைஞ்சவங்களா? புரோசனார், ஐ ஆம் நாட் இஸ் பாடி, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் ஆண்கள் பெண்கள்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. நீங்கள் ஸோ நீங்கள் அந்த கருமி பெண்களை பற்றி மாறி நீங்கள் அதை பற்றி நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ பக்தராக மாறிய உடனேயே எல்லாம் மேலே பேர். அவன் வந்து மிக உயர்ந்த தளத்தில் இருக்கிறான், மிக உயர்ந்த தளத்தில் இருக்கிறான். ஆனால் அந்த விஷயத்தை பிராமணர்களால் வந்து ஒத்துக்கிட முடியாது. ஒரு சூத்திர குடும்பத்தில் பிறந்த அவன் வந்து வெறும் திலகம் விட்டதுனால, கிருஷ்ணனுடைய கோயிலில் போய் சேவை செய்வதனால மட்டும் எப்படி எங்களை விட மிக உயர்ந்தவனாக அவன் மாற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒத்துக்கொள்ள முடியாது. அது மிக கஷ்டமான விஷயம். ஆனால் கிருஷ்ணன் சொல்றார் அவன் மிக உயர்ந்தவன் அப்படிங்கிறார். அது அம்பரீஷ் மகாராஜுடைய கதையிலையும் அவர் தான். அம்பரீஷ் மகாராஜன் ஒரு சாதாரண சத்திரிய அரசனாக இருக்கிறார். துர்வாசமுனி மிகப்பெரிய பிராமணன், அவர் மிகப்பெரிய பண்டிதர் சன்னியாசி. அவர் அம்பரீஷ் மகாராஜுக்கு அபராதம் செய்யக்கூடிய நேரத்தில் கிருஷ்ணர் அம்பரீஷ் மகாராஜரை காப்பாற்றுறாரே தவிர துர்வாசமுனி வந்து காப்பாற்றலை. காரணம், கிருஷ்ண பக்தர்கள் வந்து மிக உயர்ந்த ஸ்தானத்தில் வந்து இருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து நம்மளுடைய கட்டுண்ட ஸ்தானத்தில் வந்து செயற்கையான முறையில் மற்றவர்களுடைய குணங்களை வாங்கி வளர்த்து நம்ம பக்தி செய்வதற்கு பதிலாக தற்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட குணத்தை வந்து கிருஷ்ணனுடைய சேவையிலேருந்து முழுவதுமான முறையில் வந்து ஈடுபடுத்துவது நல்லது. நல்ல பக்தர்கள் சில நேரம் பொய் சொல்லவும் வேண்டியிருக்கும். சில நேரங்களில் ரகுநாத தாச கோஸ்வாமின்னு ஒரு கோஸ்வாமி இருக்கிறார். இந்த ரகுநாத தாச கோஸ்வாமி வங்காளத்தில் வந்து மிகப்பெரிய அரசாங்கத்தில் மிகப்பெரிய நபர், ஏராளமாக பணம் சம்பாதிச்சிட்டார். அவருக்கு முழுநேர பக்தனாக மாறணும்னு ஆசை சைதன்ய மகாபிரபுவிட்ட. பொதுவாக முழுநேர பக்தனாக மாறும்போது கண்டிப்பாக பொய் சொல்லி தான் ஆகணும். இப்போ ஒரு நாள் ரகுநாதாஸ் ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு மகாபிரபு சைதன்ய மகாபிரபு சந்தித்த பிறகு பக்தியில் ரொம்ப ஆர்வம்ன்றது. உடனே பக்தியில் தான் எப்பவும் ஈடுபடணுங்கிற ஆசை, ஸ்ரீமத் பாகவதம் படிக்கணுங்கிற ஆசை. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லீவு கேட்குறாங்க கவர்மெண்ட்டில். அவங்க சொல்ல அவங்களுக்கு நாங்கள் லீவு கொடுக்க மாட்டோன்றதாங்க. காரணம் வந்து நீங்கள் தான் எங்களுக்கு மிக பிடித்த மினிஸ்டர், அதிகாரிகள், மந்திரிகள், உங்களை வச்சு தான் அரசாங்கத்தை வந்து நடத்தணுன்றதாங்க. உடனே இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு மிகப்பெரிய காய்ச்சல், ரூமை விட்டு எந்திரிக்க முடியல, அதனால் எங்களுக்கு லீவு கேளுங்க சொல்லி லீவு கேட்குறாங்க. ஸோ நவாப்பு வந்து லீவு கொடுத்தத. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் வைஷ்ணவருடைய சங்கத்தில் இது போல் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை பேசி சந்தோஷமாக எல்லாரும் இருக்கிறாங்க. ஸோ ஒரு நாள் நவாப் வந்து பார்க்குறேன், யோசிச்சு பார்க்குறாரு, இவங்க ரொம்ப நாளாக காய்ச்சல்னு சொல்லிட்டு வரலையான்னு சொல்லி அங்கே வீட்டுக்கு போகிறார். அங்கே வந்து மிக உற்சாகமாக பஜன் நடக்குது. அவங்களுடைய வீட்டில் ஸ்ரீமத் பாகவதம் வகுப்பு நடந்துட்டு இருக்கு. ஆனால் நவாப்புக்கு கோபம் வந்துடுது. உண்மையில் அவங்க மேலே ரொம்ப மதிப்பிருந்தா கூட உடனே ரெண்டு பேரும் ஜெயிலில் கொண்டு போட சொல்லியிருக்காரு. உடனே ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் ஜெயிலில் அடைக்கப்படுறாங்க. இவங்களுக்கு முழுநேர பக்தராக மாறணுங்கிற ஆசை, இவர் வந்து ஜெயிலில் போட்டு அடைச்சி தருந்தார். அல்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் வந்து அந்த ஜெயில் வந்து கங்கை நதி கரையில் இருக்கு. இவர்கிட்ட ஏராளமான தங்க நாணயங்கள், தங்க நாணயத்தை வச்சு என்ன பண்ணுறது, கிருஷ்ண பக்திக்கு முன்னால் தங்க நாணயம் ஒரு கல்லுக்கு சமானம். பகவத்கீதையில் அந்த ஒரு ஸ்லோகம் இருக்குது. அப்படி தானே, கிருஷ்ண பக்திக்கு பயன்படுத்தப்பட்டால் அதில் ஏதாவது பயன், இல்லாத வரும் கல்லுக்கு சமானம். அவர் என்ன பண்றாருன்னா அந்த தங்க நாணயத்தை வந்து லஞ்சமாக வந்து யாருக்கு கொடுக்கிறார், அந்த ஜெயில் கீப்பருக்கு கொடுக்கிறார். ஸோ அதுபோல் கிருஷ்ணனுடைய பக்திக்காக கிருஷ்ணனுக்காக சில தந்திரமான காரியங்கள் வந்து ஏற்படுறார். ஒரே ஒரு கதை மட்டும் இதில் சொல்கிறேன். இஸ்கான் இயக்கத்துடைய ஸ்தாபகாச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர் அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி இமெயில் கிடையாது, அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து லெட்டர் எழுதுவார், லெட்டர் எழுதுவார், அதில் கவரில் வச்சு லெட்டர் அனுப்புவார். ஒரு நல்ல கவரை வாங்கி கவரில் லெட்டர் எழுதிட்டு அவர் என்ன பண்ணுவார், அந்த பேனை வச்சு அந்த கவருக்குள்ளே ஓட்ட போடுவார், ஓட்ட போட்டு இதை கொண்டு போய் போஸ்ட் பாக்ஸில் போட அப்படிம்பார். பக்தர்கள்லாம் கேட்டாங்க, நல்ல கவரை போய் ஏன் நீங்கள் ஓட்ட போட்டு முன்னாடி போடுறீங்கன்னு. உருவா சொன்னார், எங்களுடைய இந்தியர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, நல்ல கவராக இருந்ததுன்னா அவனை உள்ளுக்கு பிரித்து பார்ப்பான், உங்களுக்கு ஏதாவது பணம் இருக்குதா, செக் இருக்குதா, எதா இருக்கான்னு பார்ப்பான். பார்த்துட்டு திறந்த பிறகு ஏன்னா கிழிச்சு திறந்து பார்த்துருவான், உள்ளுக்கு ஒன்றும் இல்லைங்கிற எரிச்சல் என்ன பண்ணுவார், மொத்த லெட்டரை கழிச்சு குப்பத்தில் போடுவான். ஸோ இதில் ஓட்டை போட்டுறங்க போது அவன் பார்ப்பான், ஓட்டையில் உள்ளுக்கு வேறு லெட்டர் தான் இருக்கும், என்ன பண்ண மாட்டான், கிடைக்கவே மாட்டான். லெட்டர் வந்து என்ன பண்ணிடுறோம், சரியான அட்ரஸை போய் சேரும். இட்ஸ் எசென்சியல், இந்த தந்திரம் தேவை. சொன்ன கிருஷ்ண பக்தர் தந்திரத்தை பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது, பட் வைஷ்ணவர்கள்ட்ட மட்டும் பயன்படுத்தக்கூடாது.